శరణమయ్యా దేవని సర్వవల్ల దేవని శరణమయ్యా దేవని సర్వవల్ల దేవని
పాపం తీర జీవన్ విట్ట
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
அல்லேலூயா. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
இரண்டு என்றல்ல தெய்வம் தந்த நன்மைகள் கோட கோட கோடியாகுமே. ஒன்று இரண்டு என்றல்ல நீ செலுத்தும் நன்றிகள் கோட கோட கோடியாகட்டும். ஒன்று இரண்டு என்றல்ல நீ செலுத்தும் நன்றிகள் கோட கோட கோடியாகட்டும்.
அல்லேலூயா. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
பூமியின் குடிகளை என்னுடன் தேவனை துதியுங்கள். குட்டிலுள்ள பறவை போல் சிக்கிக் கொண்ட அம்மையை விடுவித்த தேவனை துதியுங்கள். குட்டிலுள்ள பறவை போல் சிக்கிக் கொண்ட அம்மையை விடுவித்த தேவனை துதியுங்கள்.
அல்லேலூயா. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
வந்தரே கல்வாரிக்கு சென்றரே, இயேசு எனக்கு ஜீவன் விட்டரே. இம்மகா சிநேகத்தை ஆத்துமாவை சிந்திப்பாய், நெஞ்சமே நீ மறக்க கூடுமோ? இம்மகா சிநேகத்தை ஆத்துமாவை சிந்திப்பாய், நெஞ்சமே நீ மறக்க கூடுமோ?
அல்லேலூயா. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமை ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கருத்தோடும் ஜபத்தோடும் ஒவ்வொரு நாளும் கவனிக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்நாட்களிலே நாம் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று மீகா 7:16 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். தேவன் அவர்களை மீண்டும் தங்கள் தேசத்திற்கு கொண்டு வரும் பொழுது இந்த உலகம் ஆச்சரியத்தாலே மூழ்கிவிடும். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்தபொழுது எவ்வாறு அவர்களை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் ஆச்சரியத்தால் நிறைந்தார்களோ அதைப் போலவே அப்பொழுதும் நடக்கும். ராகப் என்ற வேசியின் அறிக்கையை நீங்கள் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். யோசுவா 2:10-11 அதை பார்க்கிறோம். அங்கே ராகாப் கூறியது என்ன? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றிப்போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு பாதுகாத்து பராமரித்தார் என்பதை குறித்த செய்தி சுற்றிலும் பரவிற்று. இப்பொழுது மீகா 7:17 வசனத்தை பாருங்கள். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாய கர்த்தரிடத்துக்கு திகிலோட சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். இஸ்ரவேலை அழிக்க முயற்சித்த தேவனற்ற தேசங்களை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. தேவன் இஸ்ரவேல் மக்களை மீட்க வரும்பொழுது அவர்கள் இவ்வாறு காணப்படுவார்கள். நமது தேவனாய கர்த்தரிடத்திற்கு திகிலோட சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை விசாரிக்கிறவர், தம்முடைய ஜனங்களை ஒடுக்கினவர்களை தண்டிக்கிறவர். அடுத்ததாக மீகா சொல்லாற்றலிலே சிறந்து காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் கேள்வி கேட்கிறதை மீகா 7:18 வசனத்திலே பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் எந்தெண்டைக்கும் கோபம் வையார். நாம் இந்த வசனத்தை சிறிது நேரத்திற்குள்ளாக விளக்கமாக சிந்திக்க போறோம். அதற்கு முன்பாக மீகா தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதனால் அவர் இவ்வாறாக செயல்படுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மீகா 7:19 வசனத்தை பாருங்கள். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். இஸ்ரவேலருடைய பாவங்கள் அவர்களை அவர்கள் தேசத்தை விட்டு தற்காலிகமாக வெளியே வைத்தது. இருந்த போதிலும் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அவர் அவருடைய பாவத்தை கருத்திலே கொள்ளவில்லை. அவருடைய பாவம் தேவன் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையோ வாக்குத்தத்தையோ ரத்து செய்யவில்லை. இதேபோலத்தான் தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுதும் அவருடைய ரட்சிப்பை அவர்கள் இழந்து போகிறதில்லை. தேவனுடைய பிள்ளை தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை தேவனுடன் சரி செய்து கொள்ளாவிட்டால் தேவனிடத்திலிருந்து சரியான தண்டனையை பெறுகிறதா இருக்கும். ஆனால் அதே வேளையிலே அவன் தேவனிடத்திலே திரும்பி வந்தால் தேவன் அவனை கிருபையாக மன்னிப்பார். கெட்டகுமாரன் தனது தகப்பனுடைய வீட்டிற்கு திரும்பி வந்தபொழுது தகப்பனார் அவனை அடிக்கவில்லை என்று பார்க்கிறோம். அவன் தூர தேசத்திலேதான் அவ்வாறு பாடுபட்டான். நாம் வேதத்திலே ஒரு காரியத்தை உறுதியாக பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் பாவம் செய்வதிலே வெற்றியடைய இயலாது. நாம் வேதத்திலே இதை திரும்ப திரும்ப பார்க்கிறோம். நாம் இப்பொழுது இங்கே 18 காணப்படுகிற ஒரு அற்புதமான வாக்கியத்தை பார்ப்போம். தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? இங்கே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அது ஒருவேளை உங்களுக்கு வியப்பை கொடுக்கலாம். நீங்கள் தினந்தோறும் காண்கிற சிலவற்றை தேவனால் காண இயலாது. ஒருவேளை தேவனால் காண முடியாத சிலவற்றை உங்களால் காண முடியும் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் இது உண்மை பிரியமானவர்களே. இது ஒருவேளை உங்களுக்கு சரியற்றதாக, மதிப்பற்றதாக, பொருத்தமற்றதாக காணப்படலாம். அல்லது இந்த வாக்கியம் மதிப்பு குறைவானதாக, ஏன் வேடிக்கையானதாக கூட உங்களுக்கு தோன்றலாம். அல்லது நான் ஏதோ ஒரு விடுதலை போடுவதாக, தந்திரமாக சொல்வதாக, இல்லாவிட்டால் மொழி அழகுக்காக அல்லது ஒரு வித்தியாசமாக சொல்வதற்காக இதை சொல்லுகிறேன் என்று நினைக்கலாம். ஆனால் இது தேவனுடைய வசனத்தின்படியான பதிலை உடையது. இது நாம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கருத்தாகும். இங்கே தீர்க்கதரிசி கேட்கிறார், தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் என்கிறார். இது ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு கூடிய பதிலை எதிர்பார்க்கிறது. இந்த கேள்வியின் தன்மை புதிரான கருத்திற்கு பதிலை கேட்கிறது. இந்த ஒரு கேள்வி வேதத்திலே இந்த இடத்திலேதான் முதலிலே கேட்கப்படவில்லை. இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்தபொழுது பாடிய பாடலிலே இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. யாத்ராமம் 15:11 கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுதுதான் எகிப்தை விட்டு வெளியேறியிருந்தார்கள். அங்கே அநேக தேவர்கள் காணப்பட்டார்கள். எகிப்து முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. அவர்களுக்கு வந்த 10 வாதைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 10 வாதைகளும் அந்த தேசத்திலிருந்த 10 விதமான தெய்வங்களுக்கு எதிராக அனுப்பப்பட்ட வாதைகளாம். இவ்வாறே தேவன் செயல்பட்டார். இஸ்ரவேலர்களின் 40 ஆண்டுகள் வனாந்திர பயணத்திற்கு இறுதியிலே மோசே அவர்களை பார்த்து, யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேல் தமது மாட்சியோடு ஆகாய மண்டலங்களின் மேல் ஏறி வருகிறார் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அநாதி தேவனை உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று உபாகமம் 33:26-27 பார்க்கிறோம். மட்டுமல்ல, இதே கேள்வி மீண்டும் சாலமோனாலும் கேட்கப்பட்டது. 2 ராஜாக்கள் 8:23 இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை, தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் இதை குறித்து ஆச்சரியப்படுகிறதை நாம் சங்கீதம் 113:5-6 பார்க்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். இந்த கேள்வி யாத்ராமம், உபாகமம், ராஜாக்கள், சங்கீதம், இன்னும் வேதத்தின் மற்ற புத்தகங்களிலேயும் கேட்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்த்தீர்கள். இப்பொழுது நாம் இதற்கு பதிலை காண்போம். நாம் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதிலாக ஒரு வாக்கியத்தை சொன்னது நினைவில் இருக்கலாம். நீங்கள் தினமும் பார்க்கின்ற சிலவற்றை தேவனால் காண இயலாது. சரி, தேவனால் பார்க்க இயலாதது எது? அருமையானவர்களே, தேவன் தமக்கு சமமானவர்களை காண்கிறதில்லை. தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? தேவன் தமக்கு சமமான ஒருவரையும் ஒருபொழுதும் கண்டதில்லை. ஆனால் நீங்களும் நானும் நமக்கு சமமானவர்களை தினமும் காண்கிறோம். அநேக வழிகளிலே தேவன் தனிப்பட்டவராயிருக்கிறார். அவரோடு சமமாக யாரையும் எதையும் சொல்ல முடியாது. இங்கே மீகா ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏனென்றால் இது ஒரு தலை சிறந்த கேள்வியாகும். மட்டுமல்ல, இந்த கேள்வி இந்த புத்தகத்திற்கு அடிப்படையானதும் கூட. ஆகவே நாமும் இந்த கேள்வியை விளக்கமாக சிந்தித்து அறிய வேண்டியது அவசியம். தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? முதலாவதாக, வேதத்திலுள்ள தேவன் சிருஷ்டிகராயிருக்கிறார். ஆம், இவரே சிருஷ்டிகர். மற்றெல்லா தெய்வங்களும் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். அப்போஸ்தலனாய பவுல் ரோமர் 1:21-23 உள்ள வசனங்களிலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்வதை விட்டு சிருஷ்டிக்கப்பட்டதை தொழுது கொண்டார்கள் என்றும் பார்க்கிறோம். மீகாவின் சமகாலத்தவராகிய ஏசாய தீர்க்கதரிசியும் மரங்களிலிருந்து உருவங்களை உண்டாக்கும் புறஜாதியாரை குறித்து இவ்வாறு எழுதியிருக்கிறார். இதை ஏசாயா 44:16-17 நாம் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, ஏசாயா 44:21 யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். ஆம், தேவனே சிருஷ்டிகர், அவரே நம்மை படைத்தவர். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை மாயை வணக்கத்தை செய்யாமல் இருக்கலாம். மீகா அன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாக இந்த வழிபாட்டிலே ஈடுபட்டார்கள் என்றுதான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் கூட ஒருவேளை இவ்விதமான வழிபாட்டிலே காணப்படலாம். அதாவது பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, இல்லாவிட்டால் நீங்கள் ஈடுபாடுடன் பின்பற்றுகிற தத்துவங்கள் உங்களுக்கு தெய்வமாகி போயிருக்கலாம். அதேபோல உங்கள் நேரத்தையும் பணத்தையும் எவையெல்லாம் அதிகமாக எடுத்துக் கொள்கிறதோ அவையெல்லாம் உங்களுக்கு தெய்வங்களே. அது உங்கள் தொழிலாக இருக்கலாம், அல்லது உங்கள் நேரப்போக்காக இருக்கலாம், அல்லது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையா இருக்கலாம். நீங்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, உங்களை விட்டுக் கொடுக்கிறீர்களோ, அவைகளே உங்களுக்கு தெய்வங்கள். நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களானாலும் முன்பு கூறியவற்றின் பின்னால் செல்வீர்கள் என்றால் அவைகளே உங்களுடைய வேறு தேவர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் ஒரு கடுமையான கேள்வியை கேட்கிறார். ஏசாயா 46:5 பாருங்கள். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள் என்று கேட்கிறார். அவர் சிருஷ்டிகர். அவரை நீங்கள் ஒரு ஓவியத்திலே கொண்டு வர முடியாது. ஏசாயா 46:6-7 எப்படி அவர்கள் தங்களுக்கு தாங்களே தெய்வங்களை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ பணியிலே இருக்கிற சிலர் சொல்வதை நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். எனக்கு இந்த பணி ஊழியம் எல்லாம் களைப்பை தருகிறது, இது கடினமானது, எனக்கு இப்படியெல்லாம் செய்ய இயலாது என்று சொல்வார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லுகிற ஒருவராயிருப்பீர்கள் என்றால், நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பதை விட்டுவிடுங்கள். ஞாயிறு பாடசாலை ஆசிரியராக இருந்தால், அல்லது பாடகர் குழுவிலே இருந்தால், சபையின் முக்கிய பொறுப்புகளிலே இருந்தால், வெளியே வந்துவிடுங்கள். நீங்கள் கடினமாக உணர்ந்து இதை செய்ய வேண்டியதில்லை. தேவன் நீங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்றும் விரும்புகிறதில்லை. நீங்கள் அவரை சுமந்து செல்ல அவர் விரும்பவில்லை. அவர் உங்களை சுமந்து செல்லவே விரும்புகிறார். அவர் தம்முடைய பிள்ளைகள் யாரையும் சுமந்து செல்ல விரும்புகிறார். ஒரு தேவ மனிதரிடத்திலே ஒருவர் இவ்வாறு கேட்டாராம், ஐயா, உங்களுக்கு இப்பொழுது 70 வயதாகிறது, இப்பொழுதாவது பணியிலே ஓய்வை பெற்றுக்கொள்ளக் கூடாதா என்று கேட்டார். அதற்கு அந்த ஊழியர், எனக்கு ஒருவேளை உணவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நான் ஊழியத்தையே செய்ய விரும்புகிறேன், ஏனென்றால் அவர் என்னை இவ்வளவு நீண்ட காலமாக சுமந்து வந்திருக்கிறார். நான் ஒருவேளை அவருக்கு பாரமாக இருந்தாலும் அவரே என்னை சுமந்து வந்திருக்கிறார் என்று பதில் உரைத்தார். பிரியமானவர்களே, தேவன் மிகவும் விசேஷித்தவர். ஏன்? அவரே சிருஷ்டிகர், அவர் நம்மை சுமக்கிறார். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். இதை நாம் தாண்டி போனால் தேவ தூஷணம் சொல்லுகிறதாகிவிடும். நீங்கள் அவரை தாண்டி போக முடியாது. சங்கீதம் 90:2 நீரே அனாதியாய் எண்டெண்டைக்கும் தேவனாயிருக்கிறீர் என்று வாசிக்கிறோம். இரண்டாவதாக, வேதத்தில் உள்ள தேவன் பரிசுத்தமும் நீதியுமானவர். இது மீகாவின் புஸ்தகத்திற்கும் மற்ற புஸ்தகத்திற்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். தேவன் பரிசுத்தமும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் புரஜாதியாரின் தெய்வங்கள் அசுத்தமும் அநீதியும் தீமையும் அருவறுப்பும் நிறைந்தவைகள். ஒலிம்பஸ் மலையின் மேலிருக்கிற கிரேக்க தெய்வங்களை பார்க்கும்பொழுது அவைகள் மனிதனைத்தான் பெரியதாக மாற்றி செய்துள்ளார்கள். அவைகள் என்ன சாதித்தன? அவைகள் அதிகம் வளர்ந்துவிட்ட பிள்ளைகளைப் போல மிகவும் பெரிதான தவறுகளையும் பாவங்களையும் செய்துவிட்டன. அவர்கள் பழிவாங்கும் எண்ணமுடையவை, முற்றிலும் தேவனுக்கு எதிரான தன்மையுடையவைகள். ஆனால் நம் தேவன் பரிசுத்தமானவர். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் அழகானவர். அவர் 10,000களிலும் சிறந்தவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் தம்முடைய ஜனங்களை நோக்கி சங்கீதம் 50:21 உன்னைப்போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் என்று சொல்லுகிறார். அதாவது, நான் உன்னை போன்றவன் அல்ல, நீ பாவியான மனுஷன், நீ கீழ்த்தரமான காரியங்களை செய்யும்படி தாழ்ந்து போனாய், நான் பரிசுத்தமானவர், நான் நீதிபரர் என்று சொல்லுகிறார். ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், தேவன் பரிசுத்தமாயிருக்கிறார். அவர் பாவத்தை வெறுக்கிறவராக சொல்லுகிறார். அவர் பாவத்தின் மீது கோபம் கொள்ளுகிறார். தேவனுடைய கோபம் பாவத்தின் மீது வெளிப்பட்டாக வேண்டும். ஆகவே நியாய தீர்ப்பு கண்டிப்பாய் வருகிறது. மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இன்றைய உலகத்திற்கும் செய்தி இருக்கிறது. இன்று உலகத்தில் உள்ள தேசங்கள் பாவத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் அநேக நாடுகள் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அவருடைய கோபத்தினாலே அசைக்கப்படுகின்றன. பூமி அதிர்ச்சி, கடல் கொந்தளிப்பு, சூறாவளி, இதுபோன்ற எத்தனையோ காரியங்கள். இவற்றிற்கு பின்பாக இருப்பது என்ன? நம் தேவன் பரிசுத்தமானவர். அவர் பாவத்திற்கு எதிராக தமது கோபத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் நியாயம் தீர்க்கிறார். உலகத்தின் தேசங்களை தண்டிக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவிகளுக்கு எதிர்காலத்திலே நியாய தீர்ப்பு வருகிறதாய் இருக்கிறது. ஆனால் தேவன் இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உலகம் இன்று தேவனுடைய கோபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. தேவனற்ற ஒரு தேசம், தேவனை புறக்கணித்த ஒரு தேசம், அதன் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டும். அதேபோல நீங்களும் நானும் ஒவ்வொரு தனி மனிதனும் பாவிகளாக இருக்கிறபடினாலே நாம் தேவனிடத்திலே வர வேண்டியது அவசியம். தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பது என்பது இதுதான். நீங்கள் செய்த நல்ல காரியங்களை புகழ்ந்து கொண்டு அவருடைய சந்நிதியிலே வர முடியாது. நீங்கள் பாவ அறிக்கை செய்கிறவர்களாகத்தான் அவரிடத்திலே வர முடியும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எனக்கு உம்முடைய ரட்சிப்பு தேவையாயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்களுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய சுய நீதியினாலே பரலோகம் செல்ல முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக அவ்வாறு செய்ய வேண்டும். அன்செல்ம் என்ற 11வது நூற்றாண்டின் சிறந்த சிந்தனையாளர்களிலே ஒருவர், நான் பாவத்தோடு பரலோகம் செல்வதை விட பாவமில்லாமல் நரகத்திற்கு செல்வேன் என்றார். இது ஒரு சிறந்த சிந்தனை இல்லையா? இது உங்களை அசைக்கிறதா? இன்று ஆசீர்வாத பிரசங்கமே மலிந்து போன நிலைமையிலே இப்படிப்பட்ட பலமான வாக்கியங்களை கேட்க வேண்டியதாயிருக்கிறது. மூன்றாவதாக, வேதத்தில் உள்ள தேவன் அநியாயத்தை மன்னிக்கிறவர், இரக்கத்திலே மகிழ்ச்சி கொள்கிறவர். 18 வசனம் என்ன சொல்கிறது? தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் எந்தெண்டைக்கும் கோபம் வையார். இங்கேதான் நம்முடைய கர்த்தர் ஆச்சரியமாக அதிசயிக்கத்தக்க வகையிலே வித்தியாசப்படுகிறார். அவருக்கு இணையானவர்கள் இந்த இடத்திலே யாருமே இல்லை. அவருக்கு அருகிலே உள்ளவர்கள் கூட இங்கே இணையானவர்கள் இல்லை. யாத்ராம 15:11 வசனத்திலே, கர்த்தாவே, தேவரீர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாய் உமக்கு ஒப்பானவர் யார் என்று கேட்கிறார். அவர் செய்த சில அற்புதங்கள் என்னென்ன? யாத்ராமம் 33:18-19 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி தேவன் மோசேயை பார்த்து இவ்வாறு சொல்கிறார். மோசே, நான் இதை உனக்காக செய்யப்போகிறேன். நீ மோசேயாக இருப்பதனாலோ அல்லது என்னுடைய ஜனத்திற்கு தலைவனாக இருப்பதனாலோ இதை செய்யப்போகிறதில்லை. நான் கிருபையாயிருக்கிறபடியினாலே, இரக்கத்தை காண்பிக்கிறபடினாலே இதை செய்கிறேன். ஒவ்வொருவருக்கும் இதை செய்வேன் என்றார். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடத்திலே வந்து அவருடைய கிருபையை உரிமை கோரி பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவர் நல்லவராக இருக்கிறார். அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, மீண்டும் யாத்ராமம் 34:5-7 வரை உள்ள வசனங்களிலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர், கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அருமையானவர்களே, அவர் எவ்வளவு அற்புதமானவர் பார்த்தீர்களா? இதே வசனத்திலே குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், குற்றவாளியை குற்றமற்றவனாக மாற்றையவராலும் கூடாது. ஒருவேளை எல்லா தேவதூதர்களும் சேர்ந்து இவற்றிற்காக முழு நேரம் வேலை செய்தாலும் குற்றமற்றவனாக ஒருவனை மாற்ற முடியாது. ஆனால் தேவனால் பாவியை மன்னித்து அவனுடைய குற்றங்களை எல்லாம் அகற்றிவிட முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவின் கொடுமையான சிலுவை மரணத்தினாலே தேவனுடைய பரிசுத்தமானது திருப்தி செய்யப்பட்டபடியால் இதை அவர் செய்கிறார். தேவனுடைய மன்னிப்பு வேதத்திலே பல உருவகங்களை கொண்டு விளக்கப்பட்டுள்ளது. அதிலே சிலவற்றை இங்கே சொல்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா 43:25 வசனத்தை பாருங்கள். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்கிறார். பேதுரு சொல்லும் பொழுதும், உங்கள் பாவங்கள் நிவிற்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய வரவு செலவு நோட்டிலே நான் பற்று வைக்கப்பட்டுள்ளேன். ஏனென்றால் லேவியராமம் 6:23 வசனத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 15:22 வசனம் சொல்லுகிறது போல, ஆதாமுக்குள் நாம் எல்லாரும் மரிக்கிறோம். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, தேவனுடைய பாவ மன்னிப்பு அருளும் செய்கை நோயிலிருந்து சுகமாகுதலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எரேமியா 3:22 வசனத்திலே எரேமியா என்ன சொல்கிறார்? சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்கிறார். ஏசாயா 61:1 இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை வாக்கு பண்ணுகிறார். இறுதியாக, தேவன் அருளும் பாவம் மன்னிப்பானது கரையை நீக்கி சுத்திகரிப்பதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. தீத்து 3:5 வசனம் என்று சொல்கிறது? தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். 1 யோவான் 3:7 வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவராக இருக்கிறார் இல்லையா? சரி, தேவன் எவ்விதமாக மன்னிப்பார்? மன்னிப்பதிலே தேவன் மிகவும் வித்தியாசமானவர். மன்னிப்பதிலே அவரை போல எவருமே இல்லை. உங்களுடைய என்னுடைய மன்னிப்பை விட அவருடைய மன்னிப்பு மிகவும் வித்தியாசமானது. நீங்கள் ஒருவேளை என் காலை தவறுதலாக மிதித்து விடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். மிதித்துவிட்டு என்னிடத்திலே மன்னித்துக் கொள்ளுங்கள், தெரியாமல் பட்டுவிட்டது என்கிறீர்கள். உடனே நானும் சரி பரவாயில்லை என்று சொல்லிவிடுவேன். ஆனால் உள்ளத்திற்குள்ளாக இவர் பார்த்து வந்திருக்க கூடாதா? அவருடைய செருப்பு காலால் மிதித்து என் கால் விரல் வலிக்கிறதே. மன்னிப்பு கேட்டவுடன் வலி போய்விடவா போகிறது என்று நானோ வேறு யாராக இருந்தாலும் நினைக்கக்கூடும். மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னாலும் உள்ளத்திலே இவ்வாறு சிந்திக்கிறோம். ஒருவர் தன் நண்பரிடத்திலே, நண்பனே, நான் உன் முதுகுக்கு பின்னாக உன்னை குறைத்து பேசிவிட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்டார். உடனே அந்த நண்பர், நீ என்னிடத்திலே மன்னிப்பு கேட்காதே, நீ மன்னிப்பு கேட்பதனாலே நீ பேசினதெல்லாம் சரியாகிவிடாது. முதலிலே நீ யாரிடத்திலெல்லாம் என்னை குறித்து குறைத்து பேசினாயோ அதையெல்லாம் சரி செய்துவிட்டு வா, தேவனிடத்திலும் போய் மன்னிப்பு கேள் என்று கூறினார். ஆம், நம்முடைய மன்னிப்பு இப்படிப்பட்டதாகத்தான் காணப்படுகிறது. முணுமுணுத்தாலும் எளிதாக மன்னிப்பை வழங்கிவிடுகிறோம். ஆனால் நம்முடைய கடன் செலுத்தப்படாதவரை தேவன் ஒருபொழுதும் நம்மை மன்னிப்பதில்லை. கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய கடனை செலுத்தி தீர்த்துவிட்டார். அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டிருந்தோம். நாம் அவருடைய பரிசுத்திற்கு மாசு உண்டாக்குறவர்களாக காணப்படுகிறோம். நாம் அவருக்கு கடன்பட்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து நம்முடைய கடனை செலுத்தி தீர்த்துவிட்டார். கிறிஸ்துவே நம்மை மன்னிக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவராக அவர் நம்மை மாற்றுகிறார். ஆகவே நாம் பரலோகம் செல்ல தகுதி பெறுகிறோம். தமது சுதந்திரத்திலே மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் எந்தெண்டைக்கும் கோபம் வையார். இவர் அற்புதமான தேவன் இல்லையா? அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நாளிலே அவர்களுடைய தேசத்திற்கு திரும்ப பண்ண போகிறார். அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறதுனாலே தேவன் இதை செய்யப்போகிறதில்லை. தேவன் சிறந்தவராக இருக்கிறதுனாலே இதை செய்யப்போகிறார். எனக்கு பிரியமான சகோதரனை, சகோதரியே, நீங்களும் நானும் நல்லவர்களாக நீதிமான்களாக இருப்பதனாலே பரலோகம் செல்லப் போகிறதில்லை. இயேசு நமக்காக மரித்தபடியினாலே நாம் பரலோகம் செல்லப் போகிறோம். அவர் நம்முடைய கடனை செலுத்தி தீர்த்தபடியால் அவ்வாறு நாம் செல்கிறோம். நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய கிருபை உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
நேயர்களே, கடந்த வாரம் ஒளிபரப்பான வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு தங்கள் கருத்துக்களை நேரடியாகவும் மிஸ்டு கால் மூலமாகவும் தெரியப்படுத்தியதில் அதிர்ஷ்டசாலியாக பரிசு பெறும் நேயர் மதுரையைச் சேர்ந்த செல்வி கண்மணி மற்றும் காந்தி பாலச்சந்திரன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20.